அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் வியாழக்கிழமை வனமும் வாழ்வியலும் என்ற சிறப்பு நிகழ்ச்சியை நமது பண்பலையில கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வாரம் பகுதி 75 சேலம் ஆத்தூர் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியின் தாவரவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் கார்த்திகேயன் அவர்கள் காடுகளில் உள்ள மருத்துவ தாவரங்களை பற்றி நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுக்கோட்டை எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் கார்த்திகேயனின் மாலை வணக்கம். நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக தாவரவியல் துறையில் பணிபுரிந்து தற்போது அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் ஆத்தூரில் பணியாற்றி வருகிறேன். இன்று நான் தங்களிடம் பூமியில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் முக்கியமான ஒன்றை பற்றி சொல்லப் போகிறேன். நீரின்றி அமையாத உலகு என்பது போல இந்த உயிர்கோளத்தின் நீருக்கும் அடுத்தபடியாக காடுகளின் பங்கு முக்கியம் என்பதை பற்றித்தான் இன்று தங்களிடம் உரையாற்ற உள்ளேன். இன்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு காடுகளும் மருத்துவ தாவரங்களும். காடுகளின் வளம் நமக்கு மழையை மட்டும் தரவில்லை, பல மருத்துவம் மிக்க மகத்தான பல தாவரங்களையும் மரங்களையும் இலைகளையும் செடிகளையும் கொடிகளையும் தன்னுள்ளே அடக்கி கொண்டிருக்கிறது இந்த காடுகள். ஆனால் அந்த காடுகளின் அருமை தெரியாமல் நாம் அவற்றை அழைத்து கொண்டு வருகிறோம். காடுகள் இல்லாவிட்டால் இந்த நாடு ஒரு சுடுகாடு என்பதை நாம் உணர மறந்துவிட்டோம். மண்ணில் தோன்றிய ஒவ்வொரு தாவரங்களும் ஒரு மருத்துவ பயனை தன்னுள் வைத்து கொண்டுள்ளது. ஒரு சில தாவரங்கள் வேரை மட்டும் மருத்துவத்திற்கு பயன்படுத்த முடியும், ஒரு சில தாவரத்தின் இலைகளை மட்டும் மருத்துவத்திற்கு பயன்படுத்த முடியும், சில தாவர மற்றும் மரங்களின் பட்டைகளை மருத்துவத்திற்கு பயன்படுத்த முடியும், மேலும் கனிகள் சிலவற்றிற்கு மருந்து, விதைகள் சிலவற்றிற்கு மருந்து என அனைத்தையும் தன்னுள்ளே அடக்கி வைத்துக் கொண்டுள்ளது இந்த காடுகளில் வாழும் மரங்கள். நாகரிகம் தோன்றிய காலம் முதல் நாம் இந்த காடுகளில்தான் வாழ்ந்து இந்த நகரங்களையும் கிராமங்களையும் உருவாக்கி உள்ளோம். நமது பரிணாம வளர்ச்சி காரணமாகவும் நாகரிகம் வளர்ந்த காரணமாகவும் நாம் காடுகளிலிருந்து விலகி கொண்டே சென்று கொண்டிருக்கிறோம். எனவேதான் நம் முன்னோர்கள் சில தாவரங்களை தல விருட்சமாக கோயில்களில் வைத்து அதை பேணி காத்து வந்திருக்கிறார்கள். காடுகளில் காணப்படும் மருத்துவ குணம் மிக்க தாவரங்களின் பட்டியலிட்டால் அது நீண்டு கொண்டே போகும், அதில் எல்லளவும் எந்த சந்தேகமும் இல்லை. சில தாவரங்கள் விஷமுறிவிற்கு கூட மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நாம் இங்கு முதலில் காண இருக்கும் தாவரம் மூலிகை தாவரமான மருத மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மருத மரதமானது திருவிடை மருதூரின் ஸ்தல விருஷமாக போற்றப்படுகிறது, பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு வருகிறது. இந்த மரத்தின் தாவரவியல் பெயர் டெர்மினாலியா அர்ஜுனா. இந்த மருத மரத்தை பற்றி இந்த மருத மரத்தை பற்றியும் திருவிடை மருதூர் என்கின்ற இடைமருதூர் பற்றியும் திருஞான சம்பந்தர் ஒரு பாடலில் குறிப்பிட்டுள்ளார். மருந்தவன் வானவர் தானவர்க்கும் பெருந்தகை பிறவி நொடி இரவு மானான் அருந்தவ முனிவரோடால் நீழற்கீழ் இருந்தவன் வளநகர் இடைமருதே என்று இடைமருதூர் பற்றியும் மருத மரத்தை பற்றியும் குறிப்பிட்டுள்ளார். இந்த மரமானது திருவிடைமருதூர் மட்டுமல்லாமல் திரு இடையாறு, திரு அம்பர் போன்ற சிவஸ்தலங்களுக்கு ஸ்தல விருட்சமாக உள்ளது. இந்த மரம் எப்போதும் பசுமையாக காட்சியளிக்கும். மருத மரத்தை மருத்துவ மரம் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு அளவற்ற மருத்துவ குணங்கள் பலவற்றை கொண்டது என்று மருத மரத்தின் புகழ் பாடுகின்றனர் சித்த மருத்துவர்கள். இந்த மரத்தை அடிக்கடி மாயாரா இந்த மரத்தை அதிக அளவில் காண வேண்டும் என்றால் மயிலாடுதுறைக்கும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும் இடையில் செல்லும் சாலையில் இருபுறங்களிலும் இதனை நாம் காணலாம். இது நீண்டு உயர்ந்து வானளாவிய அளவுக்கு வளரக்கூடிய ஒரு மிகப்பெரிய மரமாகும். இந்த மரத்தின் மருத்துவ பயன் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். மருத்துவ மரத்தின் இருந்து கிடைக்கும் மருதம் பட்டைக்கு எண்ணற்ற மருத்துவ குணங்கள் உண்டு. இந்த மருதம் பட்டை சிறிதளவு துவர்ப்பு சுவை உடையது. மேலும் வைட்டமின் சி இந்த மருதம் பட்டையில் மிகுதியாக அடங்கியுள்ளது. மருதம் பட்டையை அரைத்து பொடியாகவும் மருதம் பட்டையை தண்ணீரில் ஊற வைத்து குடிநீராகவும் பயன்படுத்தலாம். அப்படி நாம் குடிநீராக பயன்படுத்தும் பொழுது இயற்கையாகவே இது உடல் சூட்டை குறைக்கின்றது. அதனால் உடல் மிக குளிர்ச்சி அடைகிறது. அப்படி குடிநீராக குடித்து வரும்போது உடலில் உள்ள கழிவுகளையும் இது வெளியேற்றுகிறது. குறிப்பாக குடல் நோய் தீர்வதற்கு முக்கிய குடல் நோய் நீங்குவதற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. மருதம் பட்டையில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக உள்ளதால் இதை டீ போல இது நமக்கு உடலுக்கு புத்துணர்வை தரக்கூடிய ஒன்றாகும். இந்த மருதம் பட்டையை தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து குடிநீராக குடித்து வர நெஞ்சில் உள்ள சளி, நுரையீரலில் உள்ள சளி ஆகியவை கண்டிப்பாக வெளியேறும். குறிப்பாக இந்த குளிர்காலத்திற்கு ஒரு தேவையான ஒரு முக்கிய மருந்தாக இதை நாம் பயன்படுத்தி வரலாம். மருத மரத்தில் பல வகைகள் உள்ளது. அவற்றில் வெண்மருது, கருமருது, களிமருது, பூமருது என பல்வேறு இனங்கள் காணப்படுகின்றது. இவற்றின் இலை, பழம், விதை, பட்டை முதலியன மருத்துவ குணம் கொண்டவையாகும். இதன் இலை, பழம், விதை ஆகியவற்றை நாம் அடிக்கடி பயன்படுத்தி வந்தால் நமது உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகள் குறைக்கப்பட்டு நரம்புகளையும் வலுப்படுத்த செய்யும். இதன் பட்டை உடலை மிகவும் உறுதிப்படுத்தும் தன்மை உடையது. மேலும் இது இதயத்தை பலப்படுத்தும். மருத மரம் பற்றி சில இலக்கிய குறிப்புகள் உள்ளன. அவற்றில் குறிப்பாக அகநானூறு, ஐங்குறுநூறு. ஐங்குறுநூற்றில் இதற்கு கழனி மருது என்று பெயர். அகநானூற்றில் நெடுவெண் மருது என்று இதற்கு பெயர். சிலப்பதிகாரத்தில் இதற்கு மருதவேலி என்று பெயரிடப்பட்டுள்ளது. மேலும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அதிக உதிரப்போக்கு, மாதவிடாய் போன்ற பிரச்சனைகள் உள்ள பெண்கள் இந்த பட்டையை நீரில் போட்டு கொதிக்க வைத்து கஷாயமாக குடித்து வர இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். அடுத்தது நாம் பார்க்க போற முக்கியமான மரம் என்னன்னு பார்ப்போமா? காடுனாலே மரம், அடர்ந்த மரங்கள் ஞாபகம் வரும். இப்பெல்லாம் அதிகமாக பேசக்கூடிய மரம் அப்படின்னு புரிஞ்சிருக்கும். செம்மரம் இந்த திருப்பதியை ஒட்டி இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் அதிகமாக வளர்ந்திருக்கக்கூடிய இந்த மரம். ஏன் இதற்கு இவ்வளவு முக்கியத்துவம், ஏன் இதற்கு இவ்வளவு காசு கொடுத்து அதை கடத்தி செல்கிறார்கள், அதில் ஏன் இவ்வளவு பணம் கிடைக்கிறது, இதெல்லாம் பார்க்க போகும். முக்கியமா இந்த மரம் பல மருத்துவ குணங்களை தன்னுள் உள்ளடக்கியுள்ளது. மிக அற்புதமான மருத்துவ பயன்கள் இதில் உள்ளது. இது என்னென்ன நோயை குணப்படுத்தும் என்றால் மண்ணீரல், செரிமான பிரச்சனை, நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம், வாந்தி, மாதவிடாய் பிரச்சனை, இரத்த ஓட்டம் ஆகியவற்றையும். மேலும் இதை மேல் பூச்சு, முகப்பூச்சாகவும் பயன்படுத்த மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. செரிமான பிரச்சனை இருப்பவர்கள் இந்த செம்மரக்கட்டை எடுத்து ஒரு சிறு துண்டாக வெட்டி அந்த துண்டை 200 மில்லி தண்ணீரில் அதை ஊற வைக்கணும். இரவு ஃபுல்லாக அதை ஊறணும். காலையில் எழுந்தவுடன் அந்த நீரை குடித்து வந்தால் உங்களுக்கு உள்ள செரிமான கோளாறு நீங்கும். இந்த செம்மர கட்டையோட குடிநீரை குடித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இரத்த ஓட்டமானது சீராக இருக்கும். அதோடு இல்லாமல் இரத்த நாணங்கள் வரை இது சென்று அதில் உள்ள குறைபாடுகளை இது நீக்கும். மேலும் இது இதயத்தையும் வலுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாகவும் செயல்படும். அதனால தான் இது மிக மிக முக்கிய மருந்தாக, மருத்துவ தாவரமாக கருதப்படுகிறது. மருத்துவ தமிழில் செம்மரம், பிசனம், கனி, இரத்த சந்தனம், செஞ்சந்தனம், உதிரச்சந்தனம் என்று பல பெயர்களில் இது அழைக்கப்பட்டு வருகிறது. அதோடு மட்டும் இல்லாமல் இது ஆண் மலட்டுத்தன்மை, மூட்டு வலி, மூலம், வெட்டுக்காயம், வீக்கம், இரத்த பேதி, சீத பேதி, பாம்பு கடி, தோல் நோய், நீரிழிவு போன்ற பல நோய்களுக்கு இந்திய மருத்துவ முறையில் செம்மர வைரக்கட்டையின் சாந்தும் சாரும் பல காலமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த செம்மரத்தோட அருமை தெரியாமல் இதை வந்து மர வேலைகளுக்காக பயன்படுத்தப்பட்டதுனால அதிகப்படியான மரங்கள் வெட்டப்பட்டு காடுகளிலிருந்து பயன்படுத்தப்பட்டதுனால இது அழிவின் நிலைக்கு சென்றிருக்கு. இது ஒரு கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் பிளான்ட், அதாவது மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ள அழிவை நோக்கி செல்லக்கூடிய தாவரம் அப்படின்னு சொல்லி IUCN அப்படிங்கிற பன்னாட்டு உயிரின பாதுகாப்பு நிறுவனம் சொல்லியிருக்காங்க. மிக மிக மோசமான நிலையை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது இந்த செம்மரத்தின் வாழ்நாள். அடுத்து உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தக்கூடிய தாவரம் ராவல்ஃபியா சர்பென்டினா என்ற தாவர பெயரை உடைய ஒரு தாவரம்தான் நாம் பார்க்க இருப்பது. இதன் தமிழ் பெயர் இந்திய பாம்பு வேர். இந்த வேரே இதன் பெயரே இது எதற்கு பயன்படும் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். ஆமாங்க, பாம்பு கடிக்கு பயன்படக்கூடிய ஒரு மருத்துவ தாவரமாகும். இதனோட வேர் வந்து பாம்பு கடிக்கு பயன்படுத்துறாங்க. தென்கிழக்கு ஆசியாவில் இது காணப்படுகிறது, காடுகளில் காணப்படுகிறது. இது பசுமையான ஒரு புதர் செடியாகும். இதனோட வேரை தான் எடுத்து மருத்துவத்துக்கு பயன்படுத்துறாங்க. இது பாம்பு கடிச்சிட்டுனா அதனால் ஏற்படக்கூடிய அந்த விஷத்தாக்குதலுக்கு விஷம் முறிவு மருந்தாக இது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது பாம்பு விஷத்திற்கு இணையான பல இரசாயனங்கள் இதில் இருக்கிறதுனால இது நேரடியாக பயன்படுத்தும்போது அதிக அளவிலோ பயன்படுத்தும்போது பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. அப்படி என்ன பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னா, இது நம்மளை வந்து மிகவும் சோர்வடையக்கூடிய நிலையை ஏற்படுத்தும். அதாவது குறைந்த இரத்த அழுத்தத்தை உண்டு பண்ணும். அதே போல் இதய துடிப்பை, அந்த ரேட் ஆஃப் ஹார்ட் பீட்டை வந்து இதை குறைக்கும். அதனால் இது வந்து நமக்கு பக்க விளைவை ஏற்படுத்தக்கூடியது. அதனால தான் இது வந்து இந்தியன் ஸ்னேக் ரூட் அப்படின்னு இதுக்கு பெயர் வச்சிருக்காங்க. இதை நம்ம வந்து மிகவும் லாகமாக கையாளணும். ஒரு மருத்துவ சித்த மருத்துவரோட ஆலோசனையின் பேரில் தான் இதை வந்து நம்ம வந்து எடுத்துக்க முடியும். அதனால் தேவையில்லாமல் நீங்கள் அதை வந்து நேரடியாக செய்திகள் மூலம் கேட்டு அதை பயன்படுத்தாதீங்க. அதே போல் காடுகளில் காணப்படக்கூடிய செங்காந்தல் மலர், இதனோட கிழங்கு மிக 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 கொடிய விஷத்தன்மையுடையது. அதனால் இதையும் நம்ம வந்து நேரடியாக பயன்படுத்த முடியாது. இது வந்து மருத்துவ குணம் மிக்கதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நாம் வந்து சில சித்த மருத்துவர்களோட அறிவுரையோடும் இல்லது கெமிக்கல் அனாலிசிஸ் பண்ணி அது ரிப்போர்ட் இருந்ததுன்னா, அப்படி இருந்தால் மட்டும்தான் இதை வந்து அதிலேருந்து எடுக்கக்கூடிய கெமிக்கல் எடுத்து ரசாயனத்தை எடுத்து நம்ம வந்து சிறிதளவில் அதை வந்து பயன்படுத்தினா அது நன்மை பயக்கும். அது குவான்டிட்டி வந்து மைனர் குவான்டிட்டியாக எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த செங்காந்தல் மலர் பற்றி சொல்லணும்னா இது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா இது தமிழ்நாட்டின் மாநில மலர், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்றா இருக்கும். இதை வந்து இப்போல்லாம் வந்து சாகுபடி செஞ்சு, அதாவது நம்ம மரவள்ளிக்கிழங்கு எப்படி சாகுபடி பண்ணுறோமோ அதேமாரி சாகுபடி பண்ணி அதை வந்து விற்பனை செய்கிறாங்க நாட்டு மருந்து கடைகளுக்கு அல்லது ஆன்லைன் மூலமாக இதை வந்து விற்பனை செய்கிறாங்க. இது மிகவும் கொடிய விஷம் கொன்ற ஒரு மலர், அதாவது அதனோட கிழங்குகள். இது வந்து காட்டுத்தீ போல் இருக்கக்கூடிய ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணும். தூரத்திலிருந்து காட்டில் பார்க்கும்போது இந்த செங்காந்தல் மதல் மலரானது அந்த இடத்துல ஒரு தீ பற்றி எரியக்கூடிய ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணும் இந்த செங்காந்தல் மலர். இதனோட கிழங்கு வந்து கால்ச்சசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடிய விஷத்தன்மையுடைய வேதிப்பொருள் இதில் இருக்குது. அதனால் இது சயனைடு எப்படி ஒரு மரணத்தை தருமோ அதே போன்று இதனுடைய கிழங்கை உண்டால் நிச்சயமாக மரணத்தை உண்டு பண்ணும். அந்தளவுக்கு இதில் கூடிய விஷத்தன்மை காணப்படுது. இன்னும் பல இரகசியங்களை உள்ளடக்கியது இந்த காடு. அதே போல் மூலிகை மருத்துவத்தை உள்ளடக்கியது காடு. நம்ம மதிகட்டான் சோலை அப்படின்னு சொல்லக்கூடிய காணப்படக்கூடிய கொடைக்கானலில் மதிகட்டான் சோலை என்ற ஒரு காட்டுப்பகுதி இருக்குது. அது எல்லாருக்கும் உங்களுக்கு கொடைக்கானல் போனவங்களுக்கு தெரியும். அதுக்கு உள்ளார போனோன்னா அதில் அங்கே இருக்கக்கூடிய சில தாவரங்கள் நமது சுவாசத்தில் கலந்து அந்த வாசத்தினால் நமது மூளையின் செயல்திறனை குறைக்கும். நம்ம என்ன செய்ய இருப்போம், கான்சியஸ் இருக்கும், ஆனால் உங்களால் சரியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியாது. எதையும் வந்து நீங்கள் தெளிவான ஒரு நிலைக்கு வர முடியாது. எப்படி வந்தீங்க, எப்படி போகிறோம், எங்கே போகிறோம் அப்படிங்கிறது எந்த நினைவும் சுய நினைவு அற்ற நிலையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு தன்மையை உண்டு பண்ணும். மூளையோட செயல்பாட்டை வந்து தடுக்கும். அதனால் அந்த மதிகட்டான் சோலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காட்டுப்பகுதி, அதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் கொடிய தன்மையுடையதாக இருக்கும். நான் சொன்ன சில தாவரங்கள் காடுகளில் காணப்படக்கூடிய பல தாவரங்களில் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியதும் ஒரு சிலது மட்டுமே. ஒவ்வொரு தாவரம் மாதிரியாக பேசினால் மிக நீண்ட உரையாக தொடரும். எனவே இந்த தாவரங்களை பற்றி, காடுகளின் இரகசியத்தை பற்றி நான் உங்களுக்கு சொன்னது கொஞ்சம், இன்னும் நிறைய இருக்கிறது மிச்சம். உங்களிடம் இருந்து நான் விடைபெறுகிறேன். இந்த வாய்ப்பளித்த புதுக்கோட்டை எஃப்எம்மிற்கு எனது மனதார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நேர்களே, இதுவரை காடுகளில் உள்ள மருத்துவ தாவரங்களை குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய சேலம் ஆத்தூர் அறிஞர் அண்ணா அரசு கலை கல்லூரியின் தாவரவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் கார்த்திகேயன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 00 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.